நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துங்க. உங்கள் பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எனக்காகவே வந்திருக்கிறீங்க. அவர் உனக்காகவே வந்திருக்கிறார். அவர் எனக்காகவே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம். 1 பேதுரு 2 அதிகாரம். ஒன்று பேதுரு 2 அதிகாரம் 20-21. ஒன்று பேதுரு 2 அதிகாரம் 20-21.
நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடி தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
திருப்பி வாசிக்கின்ற வசனத்தை, 2 வசனம்.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
பாடுகளின் மத்தியில் தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகள் இந்த நாளிலே பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாடுகளின் மத்தியில் தேவனுடைய மனுஷன் அவன் எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு மிகப்பெரிய முன்மாதிரி யாருன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதிலே சில வார்த்தைகள் என்று நாங்கள் பார்ப்போம். ஆச்சரியமான வார்த்தைகள் இல்லையா? பாடுகளின் மத்தியிலே ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்? அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? அவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்? எல்லா மனிதர்களை போல தேவனுடைய மனிதனும் பாடுகளின் மத்தியிலே தள்ளாடினால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே. உலகத்தார் வாழுகிறது போல, உலகத்தில் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் வாழுகிறார்கள், அவர்களை போல நாமளும் நடந்து கொண்டால் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? நாம் தேவனுடைய ஜனம் இல்லையா சொல்லுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா சொல்லுகிறோம். தேவையில்லாத அல்லாவிட்டால் நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? அல்லாவிட்டால் யாரை பின்பற்றுகிறோம்? அல்லாவிட்டால் எப்படி நடந்து கொள்கிறோம்? மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் பிரச்சனை என்பது அவனோடு கூட பிறந்த ஒரு காரியம் என்பதை நாம் மறக்க முடியாது. அதை நாம் மறக்க முடியாது. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ஐயா, நீங்கள் அநியாயத்தை செய்து, அந்த வசனத்தை வாசிங்க, அந்த 20 வசனத்தை வாசிங்க.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு?
அதனால கீர்த்தி என்ன உண்டு? நாமளே அநியாயத்தை செய்து, நாமளே அக்கிரமத்தை செய்து, அதற்காக நாங்கள் தண்டிக்கப்படுகிற பொழுது அதுல பிரயோசனம் எதுவும் கிடையாது. நாம செய்த அநியாயத்திற்கு நாம என்ன செய்கிறோம்? பலன் அடைந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று சொல்லி அங்க கேட்கறது நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, அதன் பின்பக்கத்தை.
நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும்.
நீங்கள் நல்லதை செய்து பாடு அனுபவிக்கிற பொழுது அது தேவனுக்கு எப்படி இருக்கிறது? பிரீத்தியாயிருக்கிறது, பிரியமாயிருக்கிறது. பிரியமாயிருக்கிறதையா? எப்பொழுது? நன்மை செய். கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நன்மை செய்வது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து பெரிய ஒரு நன்மை செய்தபடினால் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுட்டித் திருந்தார் என்று சொல்லி அவர் ஆரம்பித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் வந்த எவருக்கும் தேவன் நன்மை செய்யாமல் அனுப்பியதும் கிடையாது. அவருடைய சாயலாய் மாறுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்க, நாம் மாறி நடப்பது எப்படி? ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நன்மை செய்தால் அதில் வருகிற பாடுகளை எங்களால் சகிக்க முடியாது. ஐயோ, நான் நல்லதை இல்லையா செய்தேன் இந்த மனுஷனுக்கு, நல்லதை இல்லையா செய்தேன் இந்த மனுஷனுக்கு, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? வேதத்திலே உனக்கு கொடுக்கப்படாததொன்று, உனக்கு சொல்லப்படாததொன்று உன் வாழ்க்கையில சம்பிக்க போறது கிடையாது. அதான் நான் முதல்ல சொன்னேன், சோதனையின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன். வேதத்திலே பழைய பாட்டிலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். தேவனுடைய மனிதர்கள் பிரச்சனையின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே எப்படி நடந்து கொண்டார்கள், தேவனை எப்படி அண்டிக் கொண்டார்கள் என்று சொல்ல, அதை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்ட விதம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கருத்து இருக்கிறது? 21வது வசனம் இப்பொழுது,
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுகளை தொடர்ந்து
கொஞ்சம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாசிங்க, இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாசிங்க,
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்யும் போது, பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகவே,
இதற்காகவே எதற்கு? நன்மை செய்து துன்பத்தை அனுபவிக்கிறதற்காக வேண்டி நீ நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அழைப்பு தெரியாத நல்ல தேவ மனிதர்களே, நான் சொல்றது என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பிரதானமான அழைப்பு என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது, அதுல பிரதிபலனாக வருகிறது என்ன? தீங்கு, தீமை, வேண்டாத காரியம், அது நமக்கு வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது தான் தேவனுடைய மனுஷன் என்பதை நாம் மறந்துவிட முடியாது இல்லையா? ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், நீ நன்மை செய்து தீங்கனுபவி, நீ நல்லதை செய், நீ நல்லதை செய், ஆனால் அதிலே வருகிறது என்ன? தீமை. ஐயா, எங்கய்யா இது உலகத்தின் பார்வையில அநியாயமான காரியம் இல்லையா? என்னுடைய பார்வையில மாத்திரம் வேற இல்ல, என்னுடைய பார்வையிலும் இது பட அநியாயமான காரியம். ஆனால் நம்ம பார்வை தேவனுடைய பார்வை கிடையாது. நீ நல்லதை போதுமான அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு செய், ஆனால் அவரிடத்தில் இருந்து தீங்கான காரியம் உனக்கு வருகிற பொழுது அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கோ. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். அதனாலதான் ஒரு தேவனுடைய மனுஷன் சோதனையின் மத்தியிலே எப்படி இருக்கணும், அதுல பின்னுக்கு பாத்தீங்கன்னா இப்படித்தான் கிறிஸ்து செய்தார். அவருடைய அடிச்சுவரை நீங்கள் பின்பற்றுங்க, அடிச்சுவரை பின்பற்றுங்க. தேவன் எப்படி நடந்தார், இன்றைக்கு மனிதர்கள் எப்படி நடந்தார்கள் என்று சொல்லி பார்த்து பேசுகிறோம் பாருங்க. மனிதர்களை பின்பற்றுவதற்கும் நாம துடிக்கிறோம் பாருங்க. இவை எல்லாவற்றிலும் மேலான காரியம் என்ன தெரியுமா? எஸ் எப்படி நடந்தார், கிறிஸ்து எப்படி நடந்தார், அவரை பின்பற்று, அவருடைய அடிச்சுவரை பின்பற்று, அவர் நடந்து போன வழியை பின்பற்றையா. இதுதான் சரியான தேவனுடைய மனுஷன். இந்த உலகத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் கிறிஸ்தவர்களா? இது பெரிய கேள்வி பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ லோகத்தில் பெரிய பெரிதாக கேட்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? நாங்க கிறிஸ்தவர்களா, நாங்க கிறிஸ்தவர்களா, நீ நானும் கிறிஸ்தவர்களா, ஆராதனைக்கு வந்து விட்டால் கிறிஸ்தவர்களா, வேதத்தை கையில வைத்து விட்டால் கிறிஸ்தவர்களா? அடிச்சுவரை பின்பற்றி, எந்த அடிச்சுவரை? கிறிஸ்து எப்படி நடந்தா, எப்படி நடந்தார்? ஆண்டவர் அடிக்கடி நன்மை செய்வார் பாருங்க. நன்மை செய்த அடுத்தடுத்த காரியத்தில் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் நிற்கும் பாருங்க. எப்போ ஏதாவது பேசுவாங்க எலும்பு நின்று பாருங்க, எல்லாட்டை ஏதாவது முறைத்துக் கொள்வாங்க பாருங்க. ஆனால் அதன் நிமித்தமாக கிறிஸ்து என்ன ஒருவருக்கு நன்மை செய்வதை மறுக்கல. வழங்குதான் என்ன சொல்றேன்னு சொல்லி நாம என்ன செய்யணும் தெரியுமா? ஒருவருக்கு நன்மை செய்து அங்கே நாம கவலைப்பட்டுனா, இனி நன்மையே வேணாம், இனி சோழியே வேணாப்பா, இனி நாம இதை செய்யவே வேணாம், இதை விட்டுட வேண்டியதா? நல்லதை செய்து நமக்கு என்ன பிரயோசனம்? நீ பிரயோசனத்தை எதிர்பார்த்து நன்மை செய்யாதே, அது கிறிஸ்தவமே கிடையாது. நீ பிரதிபலனை எதிர்பார்த்து நன்மை செய்யாத, அதுக்கு பேர் கிறிஸ்தவமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? என் அடிச்சுவரை பின்பற்றுங்கப்பா, என் அடிச்சுவரை பின்பற்றுங்க. நான் போன பயோஸ்டடியில் சொன்னேன், நான் யோசித்தேன், இந்த மரம் இருக்கு பாருங்க, இந்த மரம் இருக்கு பாருங்க, அது நல்லா கனி கொடுக்கும். ஒரு அப்பிள் மரத்தை எடுங்க, அது நல்லா கனி கொடுக்கும். ஆனால் கனி காய்ச்சதன் பின்பதாக நீங்க எப்படி இருக்கீங்களோ தெரியாது, நான் நல்லா எறி கல்லால் எறிஞ்சி அந்த அப்பிளை புடுங்க புடுங்கன்னு புடுங்கி விதம் விதமாக தூள்ல போட்டு உப்புல போட்டு எல்லாம் போட்டு சப்பு சப்புன்னு சப்புவோம் பாருங்க. இந்த சம்மர் டைம்ல இதெல்லாம் நார்மல் பாருங்க. எல்லாரும் என்ன செய்வோம், அருமையாக சாப்பிடுவோம் இல்லையா? இன்னைக்கு மரம் இருந்தா பாருங்க, இப்ப கொஞ்சத்துல யாராவது புடுங்கிட்டு நிப்பாங்க பாருங்க. ஏன் தெரியுமா, அது காய்ச்சல் இருக்குது பாருங்க, அதுல நல்லா குலங்குது. என்ன குலங்குது? நல்ல அன்பு, நல்ல மனம், கொடுக்கிற தன்மை, நல்லா பேசுகிற அன்பை, காயத்தை ஆட்டுகிற தன்மை எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, காய்ச்ச மரத்திற்கோ படு அநியாய காரியம் இல்லையா? என்ன கல்ல எறி எறி நெறிந்து அந்த மரத்தை என்ன செய்யணும், இப்படியாவது பிச்சுடும் பாருங்க. உள்ள இலைகள் எல்லாம் முதிர்ந்து கொட்டின தக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் பாருங்க. நான் யோசிச்சேன், ஐயா இந்த வருஷம் காய்த்த இந்த மரம் இதை நினைத்து அடுத்த வருஷம் காய்க்காமல் இருக்குமோ? இந்த வருஷம் காய்த்த அந்த மரம் இதை சிந்தித்து இனிமேல் நான் காய்க்கவே மாட்டேன், நான் காய்த்ததுல பலன் என்ன? நான் நல்லது தானேயா பேசினேன், நான் அன்பா தானே நடந்து கொண்டேன், நான் அவனுக்கு தீங்கு நினைக்கலையே, எப்படி யோசனம் என்ன, இனிமேல் வேணாம், அடுத்த வரலுக்கு வேணாம், அடுத்த காரியம் வேணாம். ஏசு அப்படி செய்யல, ஏசு அப்படி செய்யல. ஆண்டவர் நன்மை செய்தார், ஒரு கூட்டம் ஏன் நன்மை செய்தான் கேட்டுச்சு. ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார், ஏன் நீ தொட்டு சுகமாக்கினான் கேட்டுச்சு. இன்னொரு பக்கம் தான் நீ குணமாக்கினா உனக்கு கல்லறிவு ஒவ்வொன்றும். ஆனா அடுத்தவன் வர்ற ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க பெற்றுக்கள். இதுதான் தேவனுடைய மனுஷன். பிரச்சனையின் அடிப்படையிலே தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன், உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்ட. ஐயா அந்த மரமே காய்ச்சதுன்னு சொல்லிச்சுனா, நீயும் நானும் தேவனுடைய மனுஷர்களாக இருந்து காய்க்காமல் இருந்தால் அது எப்படி, அது எப்படி? உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒரு நாளும் யோசித்ததில்லை, எனக்கு வேணாப்பா, எனக்கு வேணவே வேணா, ஊழியம் என்று போனாலும் பிரச்சனை, சேச்சுண்டு போனாலும் பிரச்சனை, ஆளோட பேசினாலும் பிரச்சனை, வேதத்துல இல்லாதது உண்டு உன் வாழ்வில் இல்லையே. ஆண்டவர் சொன்னார், நீ நல்லது செய், ஆனால் அதுக்கு என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நீ தீங்கு அனுபவி, நீ நன்மை செய், என்னுடைய அடிச்சுவரை பின்பற்றி வா, நல்லதை செய், உன்னுடைய பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது, நான் கொண்டு வர, மற்றவர்கள் எதிர்பார்க்காத. நல்ல கிறிஸ்தவர்களே, நல்ல தேவனுடைய மனுஷர்களே, நீங்க நன்மை செய்யுங்கள், ஆனால் நன்மையை எதிர்பார்த்து செய்யாதீங்க, அது தேவ மனுஷர்களுக்கு தகுதியற்றது. அதனாலே தான் நான் கேட்கிறேன், நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவளா? நான் கிறிஸ்தவளா? நமக்கு இது தெரிந்திருக்க வேண்டியது அதிக முக்கியமானது. தேவனுடைய மனுஷனானவன் பிரச்சனையின் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய அடிச்சுவரை பின்பற்றி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அது வேண்டியது, அது அவசியமானது. வாசிங்கள் மத்தேயு 26 அதிகாரம்.
சற்று அப்புறம் போய் மூங்குப்புறமாய் விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், அதிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணினார்.
இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும், இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே, ஆனா என் விருப்பத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி அது ஆகக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷன் நிர்பந்தமான சூழ்நிலையில கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, தேவனுடைய சித்தம் எது, தேவனுடைய விருப்பம் எது, தேவன் என்னத்தை என்ன, ஐயா எனக்கு நல்ல பிரச்சனை இருக்கிறது, காரியம் இருக்கிறது, என்னை அதை அமிழ்த்தி போடுகிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வைகள் இரத்த துளிகளாக விழுந்தது என்று சொல்லிச்சுனால், அந்த சோதனையுடைய வியாகுலம் எவ்வளவு என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்க வேண்டியதுன்னு அறிகிறேன். தெரியுமா, உங்களுக்கு சில வேளைகள்ல சில பிரச்சனைகளை சகிக்கிற பொழுது உங்களை அறியாமலே வேர்க்கும் பாருங்க, வேர்த்து கட்டும் பாருங்க. ஏன்னா சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது நடந்தவைகளை வேர்த்து ஒழுகும் பாருங்க. இதே வேர்வை ஆண்டவருக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ரத்தமாக சொட்டிக்கிறாய். ஆச்சரியம் என்ன தெரியுமா? தேவன் அவர் மத்தியில் ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பிதாவின் சித்தம் அது நிறைவேறட்டும். என்னால முடியாது இந்த பிரச்சனையை சகித்துக் கொள்ள. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடவைகளிலே ஆயிரம் பிரச்சனையை நாம சந்திக்கிறோம். ஏன் வேணா, எதற்கு பாரமா இருக்கிறது, கண்ணீர் கவலை. நாம் அந்த நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை நோக்கிறது கிடையாது தெரியுமா? பிரச்சனை நம்மளை அமைத்துவிடும், பிரச்சனை அமைத்துவிடும். அதனால தேவன் விரும்புகிறது என்ன அதை நாம் நினைப்பது கிடையாது. பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான், தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான், அவள் சித்தத்தை, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அதைத்தான் நான் செய்ய வேண்டும், அதைத்தான் நான் விரும்ப வேண்டும். தேவனுடைய மனுஷியே, தேவனை ஆராதிக்கிறவர்களே, தேவன் என்னத்தை விரும்புகிறார், தேவன் எதை விரும்புகிறார்? என்னையா அங்க பாத்தீங்கன்னா ஏச்சுறார், ஐயா இது பாரமாக இருக்குது, இந்த சிலுவை எனக்கு பாரமாக இருக்கிறது, இந்த பிரச்சனை எனக்கு பாரமாக இருக்கிறது, என் வியாகுலம் ஆண்டவரை அறிந்து என்னால் முடியாது, என்னால் சகிக்க முடியாது, ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பம் ஐயா. நாமெல்லாம் நம்ம விருப்பத்தை விட்டு கொடுப்போமா? தேவனின் சித்தத்தின் அடிப்படையிலே எங்களுடைய விருப்பங்களை நாம் விட்டுக்கிடும். ஐயா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்குள்ளே அவருடைய விருப்பங்கள் இருப்பது என்பது அடித்து சொல்லக்கூடியதே ஒன்று. என்னுடைய விருப்பத்திலே ஆயிரம் விருப்பங்கள் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருடைய விருப்பத்திலேயும் ஆயிரம் விருப்பங்கள் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்திற்காக நாம் பணியம் வைத்து விடுவோமா? அதை தள்ளி விடுவோமா? அதை வேண்டாம் என்று விட்டு விடுவோமா? அதான் கேள்வி. இல்லை, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவரை பின்பற்ற நாம் ஆயத்தமா? என்ன சொல்லுகிறார்? என்னால முடியாது ஆண்டவரே, ஹோ உம்முடைய சித்தம் அதற்கென்று தான் நான் வந்தேன், ஆனா என்னால முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு அநேகர் தெரியுமா, என்னால முடியாது, இது போதும் ஆண்டவரே, என்னால சகிக்க முடியாது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இருக்கணும், அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. மந்த நிலைமைகளாக இராதரிங்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான்னு சொல்லி, மந்த நிலைமை என்னன்னே தெரியாது, முடிவெடுக்கிறேன்னு சொன்னா என்னன்னு தெரியாது, ஏதோ தானோ என்னவோன்னு சொல்லி நடந்து விடுகிறோம். அதனுடைய பிரதிபலம் என்ன தெரியுமா? இருந்த நிலைமையை விட மோசமானது. இருந்த நிலைமை யோசிக்கிறதில்லை, சிந்திக்கிறதில்லை, செயல்படுவதில்லை. என் ஆண்டவர் சொன்னார், என்னால முடியாதப்பா, என்னால முடியாது. ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்துங்கப்பா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் வழிகள் என் வழி. எங்களுடைய சிந்தனைக்கு ஆயிரம் வழிகள் சரியாக இருக்கு, ஆயிரம் வழிகள் சரியாக, அத்தனை வழிகளும் என் தேவனுடைய பார்வையிலே அது பிழையாக இருக்கும் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா வேதத்திலே அநேக தேவ ஊழியர்கள் நன்மையின் அடிப்படையிலே எடுத்த முடிவுகள் அது தேவனுக்கு முன்பாக புள்ளியாக மாறியது. நல்லதை கருதித்தான், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எடுத்த முடிவுகள் தேவனுடைய பார்வையிலே அவைகள் புள்ளியாக மாறியது. நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? இதே முடிவை எடுக்கிறோம். என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நாமளும் முடிவெடுக்கிறோம், ஆனால் அது சரியானவைகளா என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என்னால முடியாது, இதை சகிக்கிற பலம் எனக்கு இல்லை பிதாவே, ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, நீர் எதை விரும்புகிறேன் பிதாவே, உம்முடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் ஐயா, அது நடக்கும். தெரியுமா, உங்களுக்கு விட்டு கொடுப்பது என்பது கடினமானது. மனிதர்களுக்கு விட்டு கொடுப்பது என்பது இலகுவான காரியம் கிடையாது. என்ன ஒன்று சொன்னாலும் விட்டு கொடுக்க நம்மளால முடியாது. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு கஷ்டம், ஆனாலும் என் விருப்பத்தின்படி வேணாப்பா, உம்முடைய சித்தமும் உம்முடைய விருப்பமும் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெஸ்தமனி தோட்டத்திலே புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? உன்னை போல அல்லாவிட்டால் அவரை போல நமக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஆனா நாம் எப்படி முடிவெடுக்கிறோம், எப்படி முடிவு செய்கிறோம், என்ன காரியத்தை நடத்தி முடிக்கிறோம் ஐயா? என்ன காரியத்தை? எந்த சூழ்நிலையிலையும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கற்றுக்கலாம், கற்றுக்கொள்ளணும். எந்த காலத்திலையும் நாம் தேவனுடைய ஜனங்களாய் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். நல்லா இருக்கிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து நடந்து வருவதற்கு பெரிய சவால் இல்லையது. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சரியாக இருக்கிறது, சந்தோஷம் பொங்குது, அதிலே நடந்து வருவது, அது சவால் கிடையாது. ஆனா தலைதிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அமிழ்த்துகிற பொழுது, உன் குடும்பத்திலேயும் பிள்ளைகளிலேயும் சமுதாயத்திலேயும் சபையிலே உன் ஊழியர்களே எங்கேயோ அந்த இடத்துல நீ தேவனுடைய மனுஷன் என்பதை வழிகாட்டணும். நான் தேவனுடைய மனுஷன், தேவ சித்தம் எனக்கு முக்கியம், தேவனுடைய விருப்பம் எனக்கு முக்கியம், தேவன் என்னத்தை நினைக்கிறார் என்பது முக்கியம், மற்றவர்கள் எப்படி என்ன நடந்து கொண்டு எனக்கு அதுல பிரச்சனை, ஆனா தேவன் என்ன நினைக்கிறார் எனக்கு பாரமானது தான், எனக்கு கவலையானது தான், எனக்கு கஷ்டமானது தான், ஆனாலும் பரவாயில்லை ஆண்டவரே நீ நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் அதை விடுங்க, அதை விட்டுட்டு எபிரேயர் 11 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து வாசிங்க.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அவன் எப்படி நினைத்துக் கொண்டான்? அதிக பாக்கியம், அதிக சந்தோஷம். என்ன நிந்தை? பிரச்சனையை
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தியை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
மோசேக்கு அதுக்கு பலம் இருக்கு பாருங்க, இனி வருகிற பலம் இருக்கு, அதுல நோக்கம் இருந்தது. பிரச்சனையின் மத்தியிலே நம்முடைய சீலை தவறவிடக் கூடாது. துன்பத்தின் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அநித்தியமாக இருந்து அநியாயத்தை ஏற்றுக்கொள்வதை விட தேவனுடைய ஜனங்களோடு நாம் துன்பத்தை அனுபவிக்க அந்த முடிவை எடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். தெரியுதா என்ன சொல்லி? சில பேர் நாம நினைக்கிற துன்பம் நினைச்சுன்னா நமக்கு வேணாம். யாருக்குத்தான் துன்பம் விருப்பம்? யாருக்கு துன்பத்தை விருப்பம்? எனக்கு தான் விருப்பம் இல்லை. உங்களை ஒருத்தருக்கு யாராவது கேட்டா உங்களுக்கு துன்பம் விருப்பமா சந்தோஷம் விருப்பம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு சந்தோஷம் தான் வேணும். ஆனா இங்க மாட்டு நடக்குது, அநித்தியமான அந்த காரியத்தை விட தேவ ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிற அந்த முடிவை நீ ஒவ்வொருவரும் எடுக்கிறவனா இருக்க வேண்டும். அவனே தேவனுடைய மனுஷன், அவனே தேவனுடைய மனுஷனையா? யார் தேவ ஜனங்களோடு நான் துன்பத்தை, தேவ ஜனங்களோட துக்கத்தை நான் அனுபவிக்க ஆயத்தம், அந்தியமான இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம். ஒரு மனத்தியால சந்தோஷத்திற்கு ஒரு ஆராதனை கட் பண்ணலாமா? ஒரு நிமிஷ காரியத்திற்கு என்ன சொன்ன? ஐயா எனக்கு இந்த சந்தோஷம் வேணாம், இந்த சந்தோஷம் வேணாம் எனக்கு. நான் தேவ ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க ஆயத்தம். இந்த ராஜாவோடு இருந்து இந்த காரியம் எனக்கு வேணாயா? நான் ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு, தேவ ஐயா இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க நமக்கு தெரிந்திருக்கின்றது. எப்படி முடிவுகள்? தேவனுடைய விருப்பம் என்ன? யாராவது துன்பத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளுவாங்களா? நான் துன்பத்தை சகிக்கிறேன், எனக்கு சந்தோஷம் வேணாம், எனக்கு வேணாம், நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்றேங்க அதுக்கான எனக்கு. ஆனா தேவனுடைய மனுஷன், இதுதான் தேவனுடைய மனுஷன், இதுதான் தேவனுடைய ஜனங்களோடு தேவஜனி. இந்த மோசே இருக்கிற பாருங்க, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன தெரியும்? எனக்கு இந்த ஊழியம் வேணாம், இது வேணாம் ஆண்டவர், இந்த ஜனங்களே வேண்டாம். இந்த ஜனங்கள் பாருங்க, அந்தந்த நேரம் ஏதாவது சொல்லிக் கொள்வாங்க, நல்லாய் பாடுவாங்க, பிறகு பார்த்தா என்ன துக்கப்படுத்துவாங்க, அவன் முதல்லயே நல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. தமிழ்ல சொன்ன அந்த முறுக்கு மரத்தில் ஏத்தி விட்டுட்டு முறுக்கி விழுத்துற காரியம் பாருங்க இல்லையா. நல்லா பேசுவாங்க, என்ன பப்பா மரமா, சரி பப்பா மரத்தில் ஏத்துங்க இல்லையா, பப்பா மரத்தில் ஏத்தி போட்டு முறிச்சு விழுத்துருக்காரு, என்ன தெரியும், நல்லா பேசுவார்கள். நீங்க தாயா எல்லா, நீங்க தான் எல்லா. இந்த சமுதாயத்தில் இந்த ஜனங்கள் இப்படி பேசி அடுத்த நிமிஷத்துல என்ன செய்வாங்க தெரியுமா, அதே மனுஷனுடைய காயத்தை படுத்தி, அவன் இருதத்தை காயப்படுத்தி, அவனை கஷ்டப்படுத்தி, அவனை துன்பப்படுத்தி, அவனை தீர்ப்படுத்தி. ஆனால் இந்த மோசே அதை அறிந்தோ தெரிந்தோ என்ன, ஆண்டவரே எனக்கு வேணா இந்த ஊழியம், ஐயா ஒரு தேசத்து ஜனங்களின் நடத்த போகிறாய், வேணவே வேணா ஐயா. அந்த மனுஷன் திரும்ப என்ன சொன்னான் தெரியுமா, காலம் வந்தது, நான் ஒருத்தர பிரசங்கிச்சேன், எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலே நீ எடுக்கிற நல்ல முடிவா இருக்கலாம், தீமையான முடிவா இருக்கலாம், இவைகள் எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அது காலம் தான் பதில் சொல்லும். மோசே ஒரு காலத்தில் நின்று எனக்கு வேண்டாம் ஆண்டவர், தேவன் சொன்னா நீ தான் அந்த ஊழியத்தை செய்யணும், முடிந்தது, எனக்கு பேச தெரியாது. இன்றைக்கு நமக்கு எல்லாம் பேச தெரியும் பாருங்க, அன்றைக்கு இருந்தவனுக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியும், சரி விடு அது என் காரியம் என்று மட்டும் அனுப்புறப்போ பிரச்சனை. அது ஊழியெல்லாம் தொடர்ந்து நடந்துருக்கு, ஒரு காலம் மட்டும் சொல்றான், இதுக்கு முதல்ல நடந்திருந்தாலும் அவன் சொல்றான், இந்த காரியத்தை விட ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது எனக்கு மேன்மை. அடுத்த காரியம் என்ன தெரியுமா, இதே ஜனங்களை, இதை நான் சொன்ன காலம் வெளிப்படுத்துவன் சொல்லி அதான் அது நிரூபிக்க, இதே ஜனங்களை தேவன் சொன்னார் ஒரு காலத்தில் இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன். நான் இருந்தா கைதட்டி ஆண்டவரே உனக்கு முதல்லயே சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன் பாரு, நீ கேட்கல ஆண்டவரே. இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா, இந்த ஜனங்களை நீர் அழிப்பிறே ஆனால் முதல்ல என் பேரையும் ஜீவ புஸ்தத்தில் இருந்து எடுத்து போடும். இது தேவனுடைய மனுஷன், இது தேவனுடைய மனுஷன். ஐயா நீ சொல்லையா மற்றவருடைய துன்பத்தை நீ உன்னாலே சுமக்க முடியுமா, மோசே சொன்ன இல்லையா, ஆரம்ப ஊழியத்தில் சொல்றான் எனக்கு வேணவே வேணா இந்த ஜனம். காலம் எப்படி தெரியுமா பதில் சொல்லிச்சுது, இந்த ஜனங்களை நீர் அழிப்பு எனக்கு தெரியும். ஆண்டவரே சொல்ற இவங்களை குறித்து நான் துக்கம் அடைவங்க, வணங்கா கழுத்துள்ள கரங்க, இந்த ஜனம் என்ன அடிக்கடி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் புலம்புது வேணா. மோசே என்ன தெரியுமா சொன்ன, இந்த ஜனங்களை நீர் அழிக்கலாம், இது உம்முடைய ஜனம், ஆனால் இதை அழிப்பதற்கு முன்பாக என்னுடைய பேரை ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. இதுல அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒரு தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய கண்களில் மேலானவனாய் திறந்தான் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. தராசுல ஒரே ஒரு மனிதனை போட்டுட்டு லட்சக்கணக்கான ஜனங்களை மட்ட தராசுல போட்டுட்டு ஆண்டவர் பிடிக்கிறார், ஆண்டவருக்கு எது தெரியுமா மேன்மையானதாய் தெரிந்தது, ஒரு ஊழியக்காரன், ஒரே ஒரு ஊழியக்காரன் இல்லையா, அவன்கிட்ட என் பேரை கிறுக்கி விடுமாண்டவர், என் பேரை கிறுக்கி விடுமாண்டவர், ஏன் தெரியுமா, தேவனுடைய மனுஷன் என்ன தினச்சு, இந்த அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை விட என் ஜனங்களோடு சேர்ந்து நான் சுக்கத்தை சம்பவிக்கிறது அனுபவித்திருக்கு, என்னை ஆயத்தப்பட்டு என்னை விட்டுப்படுகிற என்னை விடு என்று சொல்லி சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து இறங்கி வந்தான் பாருங்க. நாம் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறோம் இந்த நாட்கள்ல, குடும்பம் பிள்ளைகள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் அவசியம், எல்லாம் தேவையானது, அதற்கு மேலாக தேவனுடைய சமூகத்திலே தேவ ராஜ்யத்திலே நாம் எப்படி முடிவெடுத்துக் கொள்ளுகிறோம், என்ன முடிவை எடுத்துக் கொள்ளுகிறோம், ஒரு பக்கத்திலே தேவராட்சியம் மற்ற பக்கத்திலே உன் சொந்த முடிவுகள் எப்படி நாம் முடிவெடுத்துக் கொள்வோம் சொல்றான் மோசே. அந்தவர இந்த சந்தோஷம் எனக்கு வேணா, என் ஜனங்களோடு சேர்ந்து என் சபையாரோடு சேர்ந்து என் ஊழியர்களோடு சேர்ந்து என் விசுவாசிகளோடு சேர்ந்து என் சகோதரர்களோடு சேர்ந்து நான் துன்பத்தை அனுபவித்து என்னால முடியுமா துன்பத்தின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான், துன்பத்தின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வசனம்,
அவர் அவனை நோக்கி, பேதுருவே இன்றைக்கு சேவல் கூட.
லூக்கா 23:34
அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஆகட்டும் என்று பிளாத்து தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தம்.
சரி, விடுங்க விடுங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிற இடம் எனக்கு மிகவும் முக்கியமான. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க இருக்க, முதல்ல இருந்தார் கெத்செமனே தோட்டத்தில், இப்ப எங்க இருக்கிறாரு, சிலுவையில இருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து என்ன தெரியுமா சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னிங்கப்பா. ஏயா மன்னிக்கணும், இவர்களை மன்னிங்க ஆண்டவர். ஏயா மன்னிக்கணும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவருடைய அவருடைய காரியத்தை அவர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள் சொல்லப்படுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த அந்த வேளையிலே என்ன தெரியுமா செய்தாரு, அவர்களுக்கு தீமை செய்து கொண்டு இருக்கிற அந்த ஜனத்திற்கு, அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு இருக்கிற அந்த ஜனத்திற்கு, இதுதான் கிறிஸ்தவர்கள். நான் இப்போ சரியான கிறிஸ்தவர்கள் குறித்து பேசுறேன் பாருங்க. அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு, நீ வாழவே கூடாது, உன் குடும்பம் நல்லாயே இருக்க கூடாது, உன் பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது, அநியாயம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஜனக்கூட்டத்துக்கு இயேசு எங்க சிலுவையில் தொங்கிக் கொண்டு மரண தருவாயில் இருந்து கொண்டு இந்த மனுஷனுக்கு வேண்டாத காரியம் பாருங்க, வேண்டாத காரியம் பாருங்க. அங்க இருந்த இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும். அழப்பாவி பிதா சொல்லி பண்ண, ஒரே பேரான குமாரன நேசி, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்து பாருங்க, அவர் திட்டுக்கிட்ட திட்டுக்கிறது, அவர் யோசிச்சது கூட இவர் இருந்தது, நான் ஒரே ஒரு பிள்ளை இருந்து இந்த பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டு இந்த பூலோகத்திலே அனுப்பி வச்சுனேன், இவங்க செய்த காரியத்தை பாரு, இவங்களை இன்னால என்ன சொல்லுது, மன்னியும் ஆண்டவர். எங்க சிலுவையில இருந்து கொண்டு ரத்தம் ஒழுகுது, ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து ரத்தம் எவ்வளவுக்கு வெளியே போகுது, அவ்வளவுக்கு அவன் உடம்பு வந்து பலவீனமாகி கொண்டிருக்கு, அவன் பேச முடியாது, அவன் கதைக்க முடியாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய்கிட்டு இருக்கும் பாரு. இயேசு சிலுவையில தங்கிக் கொண்டு என்ன தெரியுமா, பிதாவே இவங்க செய்கிறது இன்னதென்று தெரியல, என்னையா தெரியல செய்கிறது சொல்லி ஒரு மனிதனை பிடிச்சி சிலுவையில அறையிறது, தெரியாமலா செய்யறது, தெரியாம செய்யறாங்க ஆண்டவரை. என்ன தெரியுமா, அவங்களுக்கு இவர் தான் மேசியான்னு தெரியாம போயிட்டு, இவர் தான் தேவகுமாரன் தெரியாம போயிட்டு, இவர் தான் ஆண்டவர் சொல்லி தெரியாம போயிட்டு, இவங்க தெரியாம செய்யறாங்கப்பா. நான் தான் போன பாய் ஸ்டடியில் சொன்னேன், தெரிந்து செய்கிற பிள்ளைகளுக்கும் தெரியாமல் செய்கிற பிள்ளைகளையும் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் கண்டுகொள்ளணும். ஒரு மனுஷன் தெரிந்து செய்கிறது ஒன்று, தெரியாம தற்செயலாக செய்கிறது என்னும் ஒன்று. தற்செயலாக செய்கிற பிள்ளைகளை பெருசாக தூக்கி பிடிச்சி வச்சு காட்டிட்டு இருக்க கூடாது, விளங்குதா? ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் எங்கோ பிள்ளை ஒன்று செய்துட்டான்னு வைங்க, தெரியாம செய்துட்டான், தெரியாம செய்தவர்கள் தெரியாமலே போகணும் பாருங்க, தெரிந்து செய்யறவர்களுக்கு நீ நியாயம் பேச, அது ஒன்று அதை விட்டுருங்க. ஆனா இங்க என்ன நினைக்கிறேன், இயேசு சொன்னார் இவங்க தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே. சரியான தேவனுடைய மனுஷன் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவன் மற்றவருடைய நன்மையை, அவருடைய மற்றவருடைய நன்மையை விரும்புவானே ஒழிய அவர்களுக்கு தீமையை விரும்பவே மாட்டான் பாருங்க. நீ தேவனுடைய மனுஷனா, நீ தேவனுடைய மனுஷியா, நீ தேவனுடைய மனுஷியா, நீ தேவன் என்ன ஆண்டவரே, இவங்க தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே, இவங்க தெரியா, தெரிந்தாலும் பரவாயில்ல பாருங்க. இயேசு கூறியதை அவங்க பங்கிட்டு எடுத்துட்டாங்க பாருங்க, இயேசு கூறியதை புடிஞ்சு எடுத்துட்டாங்க பாருங்க. அநியாயமான விதத்துல அநேக காரியங்கள் உன்னை விட்டு போனாலும் நல்ல கிறிஸ்தவனா இருந்து ஒன்று செய், அவர்களை ஆசீர்வதி, அவர்களை ஆசீர்வதி. அது யாராக இருந்தாலும் சரி பாருங்க, கடினமான பிரசங்கங்கள் இல்லையா, அநியாயம் செய்கிற ஒருத்தனை எப்படி ஆசீர்வதிக்கிறது, எப்படி ஆசீர்வதிக்கிறது, சத்ருவை சிநேகின்றாரு எப்படியா சிநேகிக்கிறது, நல்லதை செய்ய எப்படி சிநேகிக்கிறது, எனக்கும் தெரியாது, ஆனா செய்ய சொல்றது வேற எதுவும் தெரியாது. அதை நான் போன பைசடியில் வழங்கப்படுத்துறேன் இல்லையா, ஒரு காரியத்தை இப்ப கிறிஸ்தவர்கள் நாம எப்படி தெரியுமா வாழ்றோம், இது தேவையில்லாத, ஆனா நான் டக்கண்டு கொண்டு கிறிஸ்தவர்களாக நாம எப்படி தெரியுமா வாழ்றோம், இன்னைக்கு எப்படி தெரியுமா வாழ்றோம், யோசிப்பிரர் வந்து எனக்கு விரோதமா அவர் அநியாயம் செய்தார்னு வைங்க, நீங்க எல்லாரும் இதை கேட்டு சொல்றீங்க, ஐயா இவர் செய்தது பிழை, இவர் செய்தது, நானும் சொல்றேன் நீங்க செய்தது பிழை, எல்லாரும் சொல்றோம் பிழைன்னு சொல்லி. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, இவரை மன்னி. எப்படியா மன்னிக்கிறது, மன்னி, இதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை பாருங்க. நம்முடைய வழியிலே அநேகம் பிழையாக இருக்கலாம், நம்முடைய வழியிலே அநேகம் சரிப்படுத்தலாம், ஆனால் தேவனுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் ஒரு நாளும் சரியாக நிற்க முடியாது, அவருடைய வழிகள் வேறு. இயேசு சொன்னார் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யூதாஸ் கரியோத்து மாத்திரம் நம்ம கையில கிடைச்சிருந்தா என்ன பந்தாட்டம் ஆடி இருப்போம் தெரியுமா? இயேசுவையா காட்டி கொடுத்தார், இயேசுவையா காட்டி கொடுத்தார். இயேசு செய்யாதது செய்ய சொல்லல. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? யூதாஸ் கரியோத்து வந்தாரு, நல்ல முத்தம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. ஆண்டவர் முத்தம் கொடுக்காம விட்டாரா? நீ என்ன காட்டி கொடுக்க வருகிறா? என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு மனுஷன் எனக்கு அநியாயம் செய்கிறான்னு சொல்லி தெரிந்தும், அல்லாட்டா செய்ய போகிறான்னு சொல்லி தெரிந்தும் சிநேகிக்கிற மாதிரி ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. அது இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. எப்படி இவர் எனக்கு கொடுமை செய்ய போறாரு? இனிதான் இவர் என் வாழ்க்கை சின்னாபின்னமாக போகிறாரு. என் வாழ்க்கை என்னோட சார் தெரிந்தும் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார் இல்லையா? சிநேகிதனே, அதுக்கு பேரு சிநேகிதன். அவருக்கு அவருக்கு பேரு என்ன? இன்றைக்கு எத்தனை பேர் சிநேகிதர்கள் கட்டி அணைத்து காட்டி கொடுக்கிறார்களோ யாருக்கு தெரியும் இல்லையா? கையை கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன கொடுத்து என்ன செய்கிறாங்களோ யாருக்கு தெரியும்? நீ தேவன மனுஷனே, சோதனையின் மத்தியில பிரச்சனையின் மத்தியில மற்றவர்களுக்கு நன்மையை விரும்பு. இது கிறிஸ்தவம், இது தெய்வீகம், இது தேவ மனுஷன். எனக்கு தெரியுங்க, இப்படி பிரசங்கிக்கு எனக்கு தெரியும் தெரியுங்க, ஆனா செய்யத்தாங்க கஷ்டம். எனக்கு தெரியும் நான் பிரசங்கிக்கிற பிரசங்க சரியா இருக்குன்னு சொல்லி, வேதத்தின் படி சரியா இருக்கு, ஆனா எனக்கு செய்ய முடியாது. ஆனா அதை செய்துதான் ஆகணும். அதான் சின்ன தேவனுடைய வழி, என்னுடைய வழி ரெண்டும் வேற வேறையா இருக்கிறது இல்லையா? பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கப்பா. நாம அநேகர் என்ன தெரியுமா சொல்றோம்? அவர் அப்படி செய்திருக்க கூடாது, இவ அப்படி படிச்சிருக்க கூடாது, அவ அப்படி சொல்லியிருக்க கூடாது, இவர் அப்படி நடந்திருக்க கூடாது. வேதத்தில் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அளக்கிற இழக்கிறன்னு சொல்லி ஏராளமான வசனங்கள் சேர்த்து வச்சு பேசி பேசு பேசி நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் கலந்து விடுகிறது. நீ தேவனுடைய மனுஷனே, சோதனையின் மத்தியிலே தேவனுடைய உத்தம புருஷனாய் நெல்லே நெல்லு. நாம் நிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலம் நாம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த காலம் நாம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து சொன்னார், ஒருவேளை இந்த பூமியில நிலத்துல இப்படி இருந்து ஒரு மனுஷனுக்கு சொல்லியிருந்தா நான் அதை பெருமையோடு ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க இருந்து சொன்னா தெரியுமா? சிலுவையில, சிலுவையில சாகிற அந்த நேரத்தில் சொல்றாரு, இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியாது. இதுதான் என் காரியம், இதுதான் நீ அளக்கிறது உனக்கு அப்படியே அளக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ என்ன செய்கிறியோ அதை உனக்கு ஒரு கூட்டம் செய்யும் என்பதை நீ மறந்துடாது. இதுதான் பெரிய பாரியம். இப்படிப்பட்ட இந்த சத்திய இருக்கு பாருங்க, பெரிய காரியம் பாருங்க. சத்ரு சிநேகி அவனுக்கு நன்மை செய் என்று சொல்ற இந்த வசனங்கள் எல்லாம் பெரிய வசனங்க பாருங்க. வாசிக்கிறதுக்கு இன்பமானவை, செக செகண்ட் வாசிச்சுட்டு போயிடலாம் பாருங்க. ஆனா அதுதான் கிறிஸ்தவம். நீ அளக்கிற அளவின்படி அளக்கப்படும். நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோ அதுதான் உனக்கு. கிறிஸ்தவம் இல்லையா? என்ன சொல்லப்படுகிறது? இவர்களை மன்னிங்கப்பா, தயவு செய்து மன்னிச்சிருங்க. அந்த லூக்கா 23:43 வாசிங்க, அதுல 43 வசனத்தை வாசிங்க.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தல்லும்
என்றான். அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. நாம நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம்,
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு
வாசிங்க.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தெழும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
அடுத்து எனக்கு பிடிச்ச காரியம் பாருங்க, என்ன தெரியுமா? இப்ப இந்த வசனம் எங்க இருந்து சொல்றாரு? ஆண்டவர் சிலுவையில இருந்து சொல்றாரு பாருங்க. இயேசு சாக போகிறார், இயேசு மறிக்க போகிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கமாக காரியங்கள் நடந்திருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வரைவரையாக நடந்து கொண்டே இப்பொழுது என்ன தெரியுமா சொன்னா, ஒரு கல்லன் இயேசுடைய மற்ற பக்கத்தில் வைத்து அடிக்கப்பட்டிருக்க அந்த கல்லனை பார்த்து என்ன தெரியுமா இயேசு சொன்னாரு? நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார். ஆண்டவர் இரண்டாவது தடவையா ஒரு மனுஷனுக்கு நல்ல காரியத்தை விரும்புறார். எப்படி? அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அநியாயம் பண்ணி ஒரு கூட்டம் அநியாயமா அவர் சிலுவையில அடைஞ்சு வச்சுக்காங்க. அவர் அந்த நிலைமையில இருந்து என்ன தெரியுமா சொன்னாரு? இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார். அவர் நல்லதைத்தான் விரும்பினார். அடுத்தது அந்த காரியத்தில் என்ன தெரியுமா இருக்கு? அது என்னுடைய குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் அவருடைய நோக்கத்தை விடல, பிதாவின் சித்தத்தை விடல. ஏசு ஏன் வந்தாரு? இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தார் அவர். அவர் எந்த நேரத்திலையும் அதை விடல பாருங்க. கடைசி நிமிஷத்திலையும் கடைசி நேரத்திலையும் துன்பத்தின் அடிப்படையிலையும் அவர் தன் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் பாருங்க. வழங்குற என்ன சொல்றேன்னு சொல்லி அவர் கடைசி நேரத்தில் நான் நினைக்கிறேன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து மாம்சத்திலே வாழ்ந்த இந்த 33.5 வருஷத்தில் கடைசியாக அந்த சரீரத்தின் ரீதியிலே ஆதாயம் பண்ணின கடைசி மனுஷன் அந்த கல்லன் நம்புறேன். எனக்கு தெரியாது, நான் யோசிச்சு வெளத்துக்கு நான் யோசிக்கிறேன். கடைசியாக அந்த கடைசி நேரத்தில் ஐயா துன்பம் என்னை வாட்டுகிறது, பிரச்சனை என்னை அமுழ்த்துகிறது, நான் வேணா ஊழியம் சுவிசேஷம் கொண்டு வேணா சுவிசேஷம் வேணா என்னை துன்பம் வாட்டுகிறது, என்னை துயரம் அமிழ்த்துகிறது, எனக்கு வேண்டாம். வீட்டுல பிரச்சனை, ரோட்ல பிரச்சனை, சபையில பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில இருந்து ஆத்மா ஆதாயப்படுத்தின தெரியுமா? சிலுவையில இருந்து கொண்டு கடைசி மரண தருவாயில கல்லன் சொல்லி, ஐயா கல்லனே இவ்வளவு நாள் எங்கயா போன, கொஞ்சம் விடு, கடைசி நேரத்துல நான் இருக்கிறேன், என்னால முடியாதப்பா, என்ன விட்டுடு, என்னால முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கு இன்றைக்கு அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து யோசிக்கல, அவர் தன் பிரச்சனை குறித்து யோசிக்கல, அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறதை குறித்து யோசிக்கல. ஏன் தெரியுமா? அவர் பிதாவை நம்பி இருந்தார். உன்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? பக்கத்துல இருக்கிறவங்க மீதா, ஊர்ல இருக்கிறவங்க மீதா, உலகத்தில் இருக்கிறவங்க மீதா? அவர் நம்பி, ஆனா அவர் தன்னுடைய கோட்டைப்படியில் பாருங்க என்ன தெரியுமா தன்னுடைய வேலை என்ன, அவர் ஏன் வந்தார் பூமிக்கு? இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன் என்று சொல்லி சொன்னார். கடைசியாக கள்ளன் தங்கிக் கொண்டிருக்கிறான், பிதாவே ஆண்டவரே நீ வருகிற பொழுது என்னை நினைத்தரலும் ஆண்டவரே. அவர் என்ன சொன்னார்? நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார். நம்முடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது? உத்தம தேவனுடைய மனுஷனே, நீ தேவனுடைய மனுஷனா? சோதனையின் அடிப்படையிலே, உபத்திரவத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? வேணா ஐயா, நீங்க உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வைத்து சொல்லுங்க. எத்தனை தடவை நீங்க சொல்லி இருப்பீங்க? வேணா ஐயா, வேணவே வேணா. சுவிசேஷம் சொல்ல போனா அவன் கண்ட மாதிரி பேசுறான். நச்செய்தி என்னவென்னா ரெண்டு பேரை கூட்டிட்டு போனா அவன் ஒரு பக்கத்துல பிரச்சனை. சுவிசேஷம் சொல்லன்னு சொல்லி போனா வேணா ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேணா, நான் ஆராதனைக்கு வர்றேன், நான் போறேன், என்ன விட்டுடுங்க. இயேசு மரண தருவாயில் இருந்து என்ன தெரிஞ்சார்? நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். அவருடைய அடிச்சுவரை பின்பற்றுங்க, அவருடைய அடிச்சுவரை பின்பற்றுங்க, அவருடைய அடிச்சுவரை பின்பற்றுங்க. யார் யாருடைய அடிச்சுவர்? இன்றைக்கு அந்த ஊழியக்காரன் சொன்னார், இந்த ஊழியக்காரன் சொன்னார், ஊழியக்காரன் சொல்றது தவறில்லைங்க, அதை பின்பற்றி நாம துணிகிறோம். ஆனா கிறிஸ்து சொன்னவைகளை, இயேசு சொன்னவைகளை, தேவன் சொன்னவைகளை பின்பற்ற முடியாம தவிக்கிறமையா? ஏன் தெரியுமா? அது கடுமையானது இல்லையா? மரண தருவாயில இருந்து ஒருத்தனுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? மரண தருவாயில இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொன்னா? நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து அதை யாருக்கு நான் ஆசையா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நான் யோசிச்சேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க ஏன் நல்ல ோட்டம் ஓடினார் சொல்லுங்க? எங்க ஓடினார் அப்போஸ்தலனாகிய பவுல்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன் இல்லையா, ஒரே அடி உத வேண்டிய மனுஷன், கிறிஸ்துவுக்காக வேண்டி பைத்தியக்காரனாக அழைந்து திரிந்த மனுஷன், எதையும் சவாலாக சந்தித்த மனுஷன், ஜெயிலா கப்பல் சேதமா பசியா பட்டினியா எல்லாவற்றையும் சகித்தந்த மனுஷன் என்ன தெரியுமா கடைசியில் சொன்னா? நல்ல ஓட்டத்தை ஓடினேன். நீங்க இதுவரைக்கும் நல்ல ஓட்டம் தான் ஓடினீங்களா? நாம இதுவரைக்கும் நல்ல ஓட்டம் தான் ஓடிட்டு இருக்கிறோமா? நாம சொல்ல முடியுமா நாளைக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தேன், என்னையா ஓடின இல்லையா, இதுதான் நல்ல ஓட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்று சொன்னார், யா நான் நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன், கடைசி நேரமும் நான் அதை விட்டு பிசையல்ல. பாருங்க நாம எத்தனை தடவை நம்முடைய கோட்டை விட்டுட்டோம் தெரியுமா? பிசையிட்டோம் பாருங்க. ஆண்டவர் இந்த எதிர்பார்ப்புகளை நாம கவிட்டோம் பாருங்க. ஆண்டவர் நம்ம அழைக்கிற போற ஒரு எதிர்பார்ப்போடு அழைப்பாரு இல்லையா? இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான். நாம எத்தனை தடவை கவுட்டு கொட்டணும் தெரியுமா? இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவரை பின்பற்றுங்க, அவருடைய அடிச்சுவரை பின்பற்றுங்க. நாம அங்கங்கே யார் யார் எல்லாம் பின்பற்றுறோம் பாருங்க. கிறிஸ்துவனுடைய அடிச்சுவரை எப்படி இருக்கு தெரியுமா? உபத்திரவத்தின் மத்தியிலே மரண தருவாயிலையும் நான் தேவன் என் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பேன். கெஸ்தமனை தோட்டத்தில் அவருடைய சித்தத்தை விட பிதாவுடைய சித்தம் மேன்மையாக இருந்தது. நம்முடைய சித்தத்தை விட தேவனுடைய ராஜ்யம் நமக்கு மேன்மையாக இருக்கிறதா? தேவனுடைய சித்தம் மேன்மையாக இருக்கிறதா? அவருடைய விருப்பம் மேன்மையாக இருக்கிறதா? ஐயா, ஓடி ஓடித்தான் வாழ்ந்தான், எத்தனை வருஷம் வாழ போற? ஓடி ஓடித்தான் வாழ்ந்து என்னதான் செய்ய போறோம்? ஓடி ஓடி வாழ்ந்து எத்தனை வருஷம் வாழ்ந்து என்னத்தை செய்து முடிக்க போகிறோம்? நீ சாகிற பொழுது சொல்லு, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொள்ள, அதை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். உன் சபையார் வந்து சொல்லட்டுக்கும், அந்த மனுஷன் நல்ல ஒரு ஊழியத்தை செய்தான், ஒரு நல்ல ஒரு சுவிசேஷனா இருந்தான், நல்ல ஒரு தொட்காலாக மாறினான், நல்ல ஒரு காரியத்தை செய்து முடித்தான் சொல்லி அவர்கள் சொல்லட்டுக்கும். ஐயா, எந்த சூழ்நிலையிலையும் நீ தேவனுடைய மனுஷனாக இருக்க கற்றுக்கொள், கற்றுக்கொள், கற்றுக்கொள். கடைசியாக ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிப்போம். இங்க பாருங்க, ஜோவான் 19:38 வாசிங்க. ஜோவான் 19:38. ஜோவான் 19:38. யா வாசி. சரியா? ஜோவான் 19:38 வசனத்திலிருந்து வாசிங்க.
இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசருமாய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்து உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமே என்பவன் வெள்ளை போலவும் கறி போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்க பண்ணும் முறைமையின்படி அதை சொந்த வர்க்கத்துடனே சீலைகளை சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில்
அறையப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்ததன் பின்பாக அந்த காலகட்டம் வந்து சரியான ஒரு பிரச்சனையான காலகட்டம். வெளியே யாரும் போக முடியாது. நம்மளுடைய யுத்த காலம் வைங்களேன், வெளியே போக முடியாது. ஏன் தெரியுமா? நீ இயேசுவோடு சேர்ந்தவனா பிடித்து அடைச்சிருவாங்க பாருங்க, நீ இயேசுவோடு கல்லறிஞ்சிருவாங்க பாருங்க. சீசர்கள் எல்லாம் அங்கே இங்கே சிதறப்பட்டு ஒழித்து ஓடி இருக்கிற பொழுது ரெண்டு மனிதங்க வர்றாங்க. ரெண்டு மனிதர்கள் வந்து செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த தேசத்து அந்த நாட்டு வழக்கத்தின்படி அந்த உடலுக்கு என்ன செய்யும் தெரியுமா? 39 வசனத்தை வாசிங்க.
ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும்
கரிய போலமும்
கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான்.
கொண்டு வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? இயேசுவின் சரீரத்துக்கு பூசி அந்த நறு வர்க்கத்தை அந்த சரீரத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க, எதுவும் சும்மா நடக்க முடியாது. கிறிஸ்துவின் சரீரம் சமன் சபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சரீரம் சமன் சபை விளங்குறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த நாட்கள்ல ஒரு சரீரத்திற்கு எப்படி செய்யப்படப்படுமோ அதை செய்த அந்த குறைவை நிறைவேற்றி அந்த தேவனுடைய மனிதர்களை போல இன்றைக்கு நீ தேவனுடைய மனுஷனாக இருந்து உன் சபையில இருக்கிற குறைகளை நீ நிறைவேற்றுவாயா? அன்னைக்கு நிக்கவே வேண்டும் அந்த மனுஷன் என்ன செய்தாங்க? கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் ஒரு காரியம் குறைகிறது, நறுமணம். நட்பணம் நறுமணம் அது குறைந்து போயிட்டு பாருங்க, அது இங்க இருக்குல்ல பாருங்க. அந்த தேசத்தின் ஒழுங்கு முறையின்படி அது அவர்கள் பூசப்பட வேண்டும். அது வழக்கமாக இருந்தது இல்லையா? இன்றைக்கு நீ தேவனுடைய மனுஷனே, உன் சபையாக சரீரத்தின் காயங்களை கழுவி நீ வரும் வரையும் பாதுகாக்க எனக்கு கிருபை தாருமன் சொல்லி நீ கேட்பாயா? அல்லாவிட்டால் மற்றவர்கள் என் நிமித்தம் இந்த சபையில என்ன நன்மை இருக்கிறது? என் நிமித்தம் இந்த சபையில என்ன நன்மை இருக்கிறது? சபை நற்கந்தமாக பூசப்பட்டு அது வாசனை கொடுக்கிறதா? சும்மா கதைக்கு சொல்லுமே, இந்த பிரதர் இருக்காரு பாருங்க, அதான் நல்ல மனுஷன், கிறிஸ்தவன், அவன் தேவனுடைய மனுஷன். அவங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒருவருக்கொருவர் முன்மாதிரியா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க கிறிஸ்துவர்களாக மாத்திரம் இருந்தா போதாது, நீங்க சபைக்கு வருகிறதுனால அது மாத்திரம் போராது, நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மடலாக இருக்கணும் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நல்லவர்களாக இருக்கணும் பாருங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் முன்மாதிரியாக இருங்கய்யா. அங்க சொன்னாங்க பாருங்க, நற்கந்தத்தை பூசினாங்க, பூசு பூசு என்று பூசினாங்க. ஓ தேவனுடைய சரீரம் இப்பொழுது நற்கந்தமாக மாறி அது அருமையாக இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே தேவனுடைய சரீரம் உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, நீ இந்த ஆலயத்தை இடித்து போடு, நான் மூன்று நாளைக்குள்ள என்ன செய்யறேன் கட்டுறேன், மூன்று நாளைக்குள்ள என்ன செய்யறேன் சபையை நான் கட்டுறேன் சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த மூன்று நாள் இங்க பாருங்க, இங்க கவனிங்க எல்லாரும், அது அடிக்கடிக்கும் அது வந்தால அது நீங்க இங்க பாருங்க. மூன்று நாள் என்ன செய்ய தெரியுமா, இந்த ஆலயத்தை நான் திரும்பி கட்டுவேன் சொல்லி சொன்னார் பாருங்க. அவர் சொன்னது அவருடைய மரணத்தை தான், அவர் மரணத்தை குறித்து தான் பேசினாங்க. அடுத்த விதத்தில் நீங்க யோசிங்களேன், அடுத்த விதத்தை நீங்க யோசிங்க எப்படி தெரியுமா, அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டு போனாலும் கூட அவர் அந்த மூன்று நாள்ல கட்டுவேன்னு சொல்லி இந்த வைராக்கியம் இருக்கு பாருங்க, அது மேன்மையானது, அது மேன்மையானது. நாம என்ன செய்யறோம் தெரியுமா, நாம நம்முடைய சபையில ஒரு கட்டரம் உழைச்சிட்டு வைங்க, இல்லாட்டி ஒரு தவறு ஒரு காரியம் நடந்துட்டு வைங்க, நாம கட்டுவதற்கு துடிப்புமா, அதை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி முடிப்புமா, யோசிங்க சிந்திங்க. நாம ஏதாவது செய்தோம் ஆண்டவர் பரவாயில்ல அது நடந்தா நடக்கிறதுக்கு நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார் மூன்று நாள்ல நான் அவர் அவருடைய மரணத்தை குறித்து அவருடைய மூன்று நாள் மரணத்துக்கு அவர் உயிர்த்தனது குறித்து பேசினாலும் கூட நடந்தது என்ன தெரியுமா, மூன்று நாள்ல நான் செய்தேன். இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு என்ன தெரியுமா சொன்ன, ஆயத்தப்படுத்தி காரியங்களை செயல்படுத்தி என்ன தெரியுமா சொன்னான், நான் வந்தேன் என்று சொல்லி சொன்னா ஆலயம் கட்டுவது லேட் ஆயிரும், நேரம் போயிரும் பாருங்க, லேட் ஆயிரும் பாருங்க. இன்னும் இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்த பொழுது அங்க தகாத காரியங்களை கண்டு அவர் கோபம் அடைந்தார் என்ன தெரியுமா, இவைகள் தேவ ஆலயத்துக்கு சம்பந்தம் இல்லாதவைகளை என்று சொல்லி அவர் கோபம் அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நான் தேவனுடைய மனுஷனே, நீ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய சபையை குறித்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறார். நம் நிமித்தம் அல்லாவிட்டா, உன் நிமித்தம் இல்லாவிட்டா, என் நிமித்தம் இந்த சபையினுடைய பேர் கெட்டு போகக்கூடாது பாருங்க, கெட்டு போகக்கூடாது பாருங்க. ஏன் தெரியுமா, நீ கெடுத்துன்னா ஆண்டவர் நீ கெடுத்ததுக்கு சரி, ஆண்டவர் சொல்றாரு நாமை தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அல்ல தேவ சபைக்கு விரோதமா எதை செய்தாலும் அது அவருக்கு விரோதமாக செய்யணும்னு சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது இல்லையா. ஆகையினால நற்கந்த வாசனை வீசணும் பாருங்க, எங்க சபையில. காரணம் யாரா இருக்குன்னு தெரியுமா, நீயும் நானும் தான், நீயும் நானும் தான். இந்த மனுஷி இருக்கிறார், இந்த மனுஷன் இருக்கிறான், இந்த சகோதரன் இருக்கிறான், இவன் பேசினா காணு, இவன் சொன்னா காணு, இவனை நம்பி போனா இந்த உதவி எனக்கு இருக்கும், இந்த காரியத்துல இவன் எனக்கு உதவி செய்வான், தேவன் இந்த ஜனங்களை வைத்து எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒருவருக்குள்ள இருந்தா நீதாயா தேவனுடைய மனுஷன். தொட்கால் என்ற ஸ்திரி என்ன தெரியுமா சொன்னா, என்ன தெரியுமா செய்தா அவள், ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவள் வாழ்நாள் அவள் இந்த சபை அந்த சபையில அந்த காலத்தில இருந்து வாழும் வரைக்கும் அவளை குறிச்சு ஒன்றும் ஒருத்தருக்கும் தெரிய அவன் கொடுத்த வார்த்தை தவறாது இருப்பது தெரியுமா உங்களுக்கு உத்தம புருஷன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்பதற்கு முக்கிய அடையாளம் என்ன தெரியுமா அவன் கொடுத்த வார்த்தை தவறாது இருப்பது தெரியுமா உங்களுக்கு உத்தம புருஷன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்பதற்கு முக்கிய அடையாளம் என்ன தெரியுமா அவன் கொடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க அதுல அவன் நிற்பது என்னதான் நடந்தாலும் அந்த வார்த்தையில நிப்பான் பாருங்க, அவன் கொடுத்த பாருங்க, அவன் தான் உத்தம புருஷன். அது எதுவும் நடந்தாலும் பாருங்க, வேதத்துல சங்கீதத்தில் சொல்லப்படும், ஊரார்கள் தவறி பேசினாலும் நாம் அதை கேட்டு பேசாதபடிக்கு இருக்கணும், அவன் தான் உத்தம. ஊரார்கள் ஆயிரத்து பேசுவார்கள், ஆனால் அதை கேட்டு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. யோசிப்பிரதர் குறிச்சு நீங்க இவ்வளவு பேரும் ஏதாவது பேசுறீங்கன்னு வைங்க, அது இல்ல எனக்கு முக்கியம், அந்த ஆளோட நாம பேச சரியா புளியா உண்மையா அதை விசாரித்து நடப்பதுதான் தேவனுடைய மனுஷன். ஊருலகத்துல ஆயிரம் காரியம் வறுமையா, காட்டோட காத்தாக சேர்ந்து காது மூக்கு கை எல்லாம் வச்சு வருமாருங்க, இதை வச்சு நடக்கிறது தேவனுடைய மனுஷனாகிய உனக்கும், தேவனுடைய மனுஷனாகிய எனக்கும், தேவ மனுஷியாக உனக்கும் தகுதியத்தவை தகுந்தவைகள். என்னுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா, நீ தேவனுடைய மனுஷனா, அவருடைய அடிச்சுவரை பின்பற்று, அவருடைய அடிச்சுவரை பின்பற்று, தேவனுடைய சரீரத்தில் நல்ல நறுமண வர்க்கங்களை பூசையா, பூசு பூசு, உன் நிமித்தம் நன்மை புறப்படுத்திக்கும், உன் நிமித்தம் தீமை புறப்படக்கூடாது, உன் நிமித்தம் கெட்ட காரியங்கள் புறப்படக்கூடாது, உன் நிமித்தம் யாராவது கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, யார் உன்னை கவலைப்படுத்தினாலும் நீ அவர்களை கவலைப்படுத்தாது. ஏன் தெரியுமா, நீ கிறிஸ்தவனே இல்லாம போயிருவா இல்லையா? நாம சொல்றோமே இல்லையோ, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம் இல்லையா? நாம ஏதாவது சொல்லலாம், அது அடுத்த பிரச்சனை. தேவன் என்ன சொல்றார், தேவன் என்னத்தை விரும்புகிறார்? ஆகையிலே துன்பத்தின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் தேவனுடைய அடிச்சுருளில் நடக்க முக்கியம் துவம் கொடுத்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அவன் தேவனுடைய மனுஷனாக இருப்பான். உங்களுடைய கேள்வி, என்னுடைய கேள்வி இன்னைக்கு என்ன தெரியுமா, நீ தேவனுடைய மனுஷனா? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சரி, நாம் எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறோம் அதுவும் சரி, நாம் அங்கங்க ஊழியம் செய்கிறோம் அதுவும் சரி, ஆனால் நாம் தேவனுடைய மனுஷனா? ஏன் தெரியுமா, வேதத்தில் அதே இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, அப்படி செய்ததன் நிமித்தம் ஆண்டவர் அவங்களுக்கு பலன் கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு நல்லதை செய்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அது காரியம் இல்ல, நல்லதை செய்வது முக்கியம் அல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்வது தான் முக்கியம் இல்ல. இன்னைக்கு ஊர்ல எத்தனையோ பேர் நல்லது செய்யறாங்க பாருங்க, அதுல முக்கியம், அதுல முக்கியம். இன்னைக்கு அநேக நன்மையை எதிர்பார்த்து செய்யறாங்க, அதுல முக்கியம். தேவன் சொல்லுகிறபடி நீ தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷாயிரு, அவருடைய அடிச்சுவரை பின்பற்று, அவருடைய அடிச்சுவரை பின்பற்று, தேவன் உன்னை வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா.